ndono no kuibua ndo buli bia ulisa
முத்துப்புள சை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகளை தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் முத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்வமடுக்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 23rd சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுமதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். எல்லா அறங்களையும் அறியும் அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று சொல்லுவர் நல்லோர். தமக்கு தீமை செய்பவர்க்கும் தாம் தீமை செய்யாது ஒளிதல் எல்லாவற்றுள்ளும் தலைமை உடைத்தன்றது என மணக்குடவர் விளக்கம் தருகிறார். தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பி செய்யாமல் இருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுகின்றார்கள். தீமை செய்தவர்க்கும் தீமை செய்யாமல் இருப்பதுதான் நன்னிலை அறிவு. அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தந்துவிட்டு போன சிறப்பு பாடகி ஜிக்கி அவர்களுடைய நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 16 என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரை இசை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும். அந்தந்த காலகட்டத்து ரசிகர்களுக்கு இசை வெள்ளத்தை அள்ளித்தரும். ஆனாலும் திரை இசைக்கு முடிவுரை என்பதே இல்லை. இசை ரசிகர்கள் இருக்கும் வரை இசைக்கு சாவே இல்லை. அதேபோல்தான் திரை இசை பாடகர்களுக்கும் தங்களது வாழ்வை முடித்துக் கொண்டாலும் அவர்களது குரல் காற்றில் கலந்து நம் செவியை நிறைத்துக் கொண்டே இருக்கும். அப்படியொரு குரலுக்கு நினைவு நாள் கடந்த வாரம். நம் நெஞ்சில் நிறைந்த ஜிக்கி அவர்கள். கஜபதி நாயுடு கிருஷ்ணவேணி பிறந்தது சென்னைதான், ஆனால் வளர்ந்தது பக்கத்தில் உள்ள சந்திரகிரியில். ஜிக்கி என்ற செல்ல பெயரில் வலம் வந்தவரை திரையின் பக்கம் இழுத்து வந்தது அவரது மாமனார் தேவராஜு. 1948 வெளியான சிற்றாடலின் ஞான சௌந்தரியில் சின்ன ஞான சௌந்தரிக்கு குரல் கொடுத்த அனுபவம் பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. படம் பெரும் புகழ் அடைந்ததால் பெரிய ஞான சௌந்தரிக்கு குரல் கொடுத்த பெரிய நாயகிக்கு கிடைத்த அதே பெயர் ஜிக்கி அம்மாவுக்கும் கிடைத்தது. அருள்தாரும் தேவ மாதாவே என மனமுருகி பாடிய ஜிக்கிக்கு மாதா மனமுறங்கினார். எஸ் வி வெங்கட்ராமன் உச்சி முகர்ந்தார். 50கள் பிறந்ததும் ஜிக்கி இரட்டை கட்டி பறந்தார். வாராய் நீ வாராய் என புலியோடு நடந்த புள்ளிமானாக ஜிக்கி. இசைமேதை ராமநாதன் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டார். அவருக்கு பிடித்து விட்டால் விடவும் மாட்டார். அட்டகாசமான பல பாடல்களை அவர் ஜிக்கிக்கு தந்தார். கூடவே கோல் வச்சிய லீலாவுக்கு இணையாக ஜிக்கியும் வளர்ந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அவரது குரல் வளம் அதகளம் செய்த நாட்களை இப்போது நினைத்தாலும் சிலிர்க்கும். ஜிக்கியின் புகழ் மேலும் மெருகேறியது AM ராஜாவோடு அவர் இணைந்த பிறகுதான். 1952 குமாரி படத்திற்காக இசை திலகம் ஈடுபட்ட போதுதான் இருவரது காதலும் கனிய தொடங்கியது. மன்மதர் ராஜா உண்மையாகவே மன்மதனாக மாறிய தருணம் அது. நாடகமெல்லாம் கண்டே முந்த நாடும் வெளியிலே, கீதம் பாடும் மொழியிலே பூக்காத அந்த மரமும் பூக்கத் தொடங்கியது. புது வாழ்வு மலர்ந்தது. இல்லறத்தில் நுழைந்து இன்பம் திளைத்தார் ஜிக்கி அவர்கள்.
மயக்க மாலை பொழுதே நீ போ, போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா, என்னலை தீர்க்கவா
என்னும் போது நமக்கே கிறுக்கமாக இருக்கும். தனியாக ஒலித்தாலும் ஜோடியாக ஒலித்தாலும் ஜிக்கிக்கென்று தனி முத்திரைகள் உண்டு. வாழ்கவென்று நீங்கள் சொன்னால் வாழும் என் மனம். அந்த ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் பாடலில் உணர்ச்சி குவியலாக மாறியிருப்பார். அதே ஜிக்கிதான் கொக்கர கொக்கரக்கோ சேவலே என கூவியிருப்பார். கண்டசாலாவோடு இணைந்து டாக்டர் சாவித்திரியில் வந்த கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா மறக்க முடியாத அனுபவம். காவிய காதல் வாழ்வினில் ஓவியம் நாமே ஓர் அருமையான பாடல். அதே போல சிதம்பரம் ஜெயராமனுடன் புதுமை பித்தனில் ஓர் அருமையான பாடல்.
உள்ளம் ரெண்டு மூன்று நம் உருவம் தானே இரண்டு.
கற்புக்கரசியில் கண்களால் காதல் காவியம். சாரங்கதாராவில்
அழகோடையில் நீந்தும் இளம் அன்னம்.
தென்னகமங்கம் இந்த குயில் பாடி பறந்த காலங்கள் அற்புதமானவை. பச்சை கிளி பாடுது பக்கம் நின்றே ஆடுது என அவர் பாடும்போது கூடவே ஆடவே தோன்றும். நம் சோகமெல்லாம் பறந்தே ஓடும். கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் என பொங்கும் பூரிப்போடு வரும் ஜிக்கியோடு நமக்கும் உற்சாகம் பொங்கும். தேனும் பாலும் படத்தில் வரும்
மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கையின் மீனாட்சி
ஓர் சுகமான அனுபவம். 1970-80களில் கோவில் கோவிலாக பாடி மக்களை மகிழ்வித்த ஜோடி பறவைகள் ஏ.எம். ராஜா ஜிக்கி. 1989 இருவரும் இசை நிகழ்ச்சி ஒன்றை முடித்து வருகையில் கணவர் ஏ.எம். ராஜா ராயல் விபத்தில் பலியானதை அடுத்து மிகவும் தீவிரமான வாழ்க்கையை கழித்தார் ஜிக்கி அவர்கள். 1990 இசைஞானி இளையராஜா இசையில் பாட்டுக்குரு தலைவன் படத்தில் பாடகர் மனோவுடன் இணைந்து பாடிய
நினைத்தது யாரோ நீதானே
பாடல் மிக பிரபலம் பெற்று பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. இதுவே அவர் கடைசியாக பாடிய தமிழ் பாடல்களில் ஒன்றாக இருக்கும். குயிலாக ஒலித்த குரல். 2004 ஆகஸ்ட் மாதம் 16 இவ்வுலக வாழ்வை இந்தது. நன்றி.
பசும்புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா, இன்னலை தீர்த்தவா.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்துவிடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற தில்லை சிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 புத்தகங்களினுடைய சிறப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 சிறப்பு நூல்கள் பற்றிய சிறப்பு வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை விடுத்திருக்கும் சிறப்பு அறிவித்தல், எமது மாணவர்களின் தேர்வு திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேர்வு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியே அமைந்திருக்கும். வரும் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்கள் படிவங்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதற்கான மின் அஞ்சல் முகவரி insettamilexam@gmail.com அல்லது தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தர்சி 0219931176. மறந்துவிடாதீர்கள், தொடர்புகளுக்கு தர்சி 0219931176. நிகழ்ச்சியிலே தொடர்வது படித்ததில் பிடித்தது. ஒரு மருத்துவர் மிக அவசரமாக ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தார். அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன், இவ்வளவு லேட்டாவா வருவீங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா யார் பொறுப்பு என்று காரசாரமாக பேசினார். மருத்துவர் சிரித்த முகத்துடன் கூறினார், எனக்கு வைத்தியசாலையில் இருந்து கோல் வந்தது, அவசரமாக ஓடி வந்துவிட்டேன், பொறுமையாக இருங்கள், உங்கள் மகனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துவிட்டேன், பார்த்துக் கொள்கின்றேன் என்றார். ஆமாம், சொல்வீர்கள், உங்கள் மகனுக்கு இப்படி என்று நடந்தால் எப்படி லேட்டா வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றார் பிள்ளையின் தகப்பனார். டாக்டர் சொன்னார், புன்னகையுடன் பொறுமையாக இருங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு சென்று சில மணித்தியால்கள் கழித்து வெளியே வந்து, உங்கள் மகன் மிக நலமாக உள்ளார், மேலதிக விடயங்களை நேர்ஸிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார். அவ்விடம் வந்த நேர்ஸ் இடம் தகப்பனார் பிள்ளையை தொடர்பில் கேட்டுவிட்டு டாக்டர் ஏன் அவசரமாக போகிறார் என்று விரும்பினார். அதற்கு நேர்ஸ் சொன்னார், டாக்டரின் மகன் நேற்று விபத்தில் சிக்குண்டு உயிரிழந்தார், அவரது அடக்கம் மயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கோல் பண்ணிய போது அதை விட்டுவிட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆபரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதிச் சடங்கிற்கு சென்று விட்டார் என நேர்ஸ் கூறினார். தகப்பன் தான் ஆவசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க சென்றார். நீதி யாரையும் வெளியில் பார்த்து எடை போடாதீர்கள், அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும், எனவே வார்த்தைகளை பேணிக்கொள்ளுங்கள். படித்ததில் பிடித்ததிலிருந்து நிகழ்ச்சியிலே மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று, சேகுவரா என்று எல்லோராலும் அறியப்பட்ட இடதுசாரி இயக்கத்தின் பிதாமகன், அவருடைய நினைவு தினம் கடந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவுகளோடு உங்களை வான் அலைகளினூடாக சந்திப்பவர் வைஷ்ணவி.
ஒரு முறை சேகுவரா தனது ஒளிந்திருந்த இடத்தில் ஒரு மேய்ப்பவனின் துரோகத்தால் பிடிபட்டான். அப்போது ஒரு சிப்பாய் அந்த மேய்ப்பவனை ஆச்சரியமாக கேட்டான், உன் உரிமைகளுக்காகவும் உன் வாழ்வுக்காகவும் தன் உயிரியை அர்ப்பணித்த மனிதனை நீ எப்படி துரோகம் செய்ய முடிந்தது என்று. அதற்கு மேய்ப்பவன் சற்றும் கலங்காமல் சொன்னான், அவன் போராடிய அந்த போர்களால் என் ஆடுகள் பயந்தன என்று. இவ்வாறே இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் எகிப்தில் மாபெரும் வீர தளபதி முகமது ஹரீம் நெப்போலியனின் பிரெஞ்சு படையெடுப்புக்கு எதிராக எழுந்து நின்றான். இறுதியில் அவன் பிடிபட்டான். நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் நெப்போலியன் அவனை அழைத்து பேசினான். தன் நாட்டுக்காக வீரமாய் போராடிய ஒருவனை நான் கொல்ல விரும்பவில்லை, வரலாறு என்னை வீரர்களை கொன்றவன் என சொல்லக்கூடாது, என் படைக்கு ஏற்பட்ட இழப்புக்கான 10,000 பொற்காசுகளை கொடுத்தால் உன்னை மன்னித்து விடுவேன் என்றான். அதற்கு ஹரீம் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னிடம் அத்தனை பொன் இல்லை, ஆனால் வணிகர்கள் 100,000 மேற்பட்ட பொற்காசுகளை கடனாக கொடுக்க வேண்டியிருக்கின்றனர். நெப்போலியன் அவனுக்கு அவகாசம் அளித்தான். சங்கிலியால் கட்டப்பட்டபடி, சிப்பாய்களால் சூழப்பட்டபடி சந்தைக்கு சென்றான் ஹரீம். தனது நாட்டு மக்களுக்காக தன் உயிரியை அர்ப்பணித்த வீரனுக்கு நிச்சயம் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையுடன். ஆனால் வணிகர்கள் ஒருவர் கூட உதவவில்லை, மாறாக விரல் சுட்டி குற்றம் சாட்டினார்கள். அலெக்சாந்திரியா அழிவதற்கும் எங்கள் துன்பத்திற்கும் காரணம் நீயே என்றனர். மனமும் ஆத்மாவும் முற்றிலும் உடைந்த நிலையில் ஹரி மீண்டும் நெப்போலியிடம் திரும்பின. அப்போது நெப்போலியன் கண்ணில் குளிர்ந்த சிரிப்புடன் சொன்னான், நீ எங்களுக்கு எதிராக போரிட்டதற்காக உன்னை நான் கொல்லவில்லை. தங்கள் சுதந்திரத்தை விட வியாபாரத்தை அதிகம் நேசிக்கும் கோழித்தனமான மக்களுக்காக நீ உன் உயிரியை பலிகெடுப்பதற்காக உன்னை நான் கொள்கின்றேன் என்றான். இந்த கதை பற்றி முகமது ரஜித் ரீதா பின்னர் சொன்னார், அறியாமை நிறைந்த மக்களுக்காக போராடுபவன் குருடர்களுக்கு திசை காட்டுவதற்காக தன் உடலை தீயிட்டு எரிப்பவனை போன்றவன் என்று. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்று நல்லூர் கந்தனுடைய தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நிறைவேறியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்கள் பலவற்றோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
ஈழத் தமிழர்களின் பூர்வீக பூமியான வடக்கு மாகாணத்தில் அமைந்த முக்கிய திருக்கோயிலாக திகழ்வது நல்லூர் கந்தசாமி கோயில். மன்னர் காலத்தில் தலைநகராக விளங்கிய நல்லூர் இன்று முக்கிய நகரமாக திகழ்கின்றது. இலங்கை வாழ் தமிழர்களின் அபிமான தலமாகவும் விளங்குகின்றது. பிரமோற்சவத்தில் லட்சக்கணக்கான அடியார்களை ஈர்க்கும் ஆலயமாக இது திகழ்கின்றது. இடைக்காலத்தில் நல்லூர் புகழ்பெற்று விளங்கியதை வரலாறு உணர்த்துகிறது. கிறிஸ்துக்கு பின் 13 நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டு வரை தமிழ் மன்னர்களின் தலைநகராக நல்லூர் திகழ்ந்தது. சிங்கையாரியன் குலத்து முதலரசன் கைலாசநாதர் கோவிலை எழுப்பினான். இவ்வரசில் அமைச்சராக விளங்கிய செண்பக பெருமாள் எனும் 6 புவனேகபாகு கந்தசாமி கோவிலை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இவனே பிற்காலத்தில் மன்னனாகவும் ஆட்சி புரிந்தான். யாழ்ப்பாணம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துக்கு பின் 11 நூற்றாண்டு கல்தோன் கல்வெட்டு, 1 ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டில் நல்லூரில் சைவ கோவிலுக்கு கொடையளித்த செய்தி கூறப்படுகிறது. இது இத்தலத்தின் தொன்மையினையும் இந்தியாவோடு உள்ள தொடர்பினையும் வெளிப்படுத்துகிறது. திருவிழா காலங்களில் உள்நாடு வெளிநாடு என லட்சக்கணக்கானோர் கூடும் கோவில் இது. பூஜை வழிபாட்டு நேரம் இங்கே மிக துல்லியமாக கடைபிடிக்கப்படுகிறது. கைலாய மாலை என்னும் நூல் நல்லூர் கைலாயநாதர் கோயிலை பற்றி குறிப்பிடுகிறது. அதன் பின்னிணைப்பில் நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றியும் குறிப்பு உள்ளது. நல்லை குலவிய கந்த வேட்டு கோயிலும் புரிந்தானே என்ற வரிகள் இதனை உறுதி செய்கின்றது. கிழக்கு நோக்கிய வாயிற்கோபுரம் கலை நயம் கொண்டு தங்க நிறத்தில் ஒளி வீசுகிறது. 5 நிலைகளை கொண்ட கோபுரம் எழில் காட்சி தர இதில் புராண சிற்பங்கள் நிறைந்துள்ளன. இதன் இரு திசைகளிலும் மிதமான உயரத்தில் மணி கோபுரங்கள் அமைந்துள்ளன. கருவறைக்கும் கோபுரத்திற்கும் நடுவில் அர்த்த மண்டபம், 6 சுவாமி கோவில் மண்டபம், முத்துக்குமார சுவாமி மண்டபம் அமைந்துள்ளன. பிள்ளையார், பைரவர், சந்தான கோபாலர், தெய்வானை, வள்ளியம்மை கோட்டங்கள் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ளன. 2011 108 உயர தெற்கு கோபுரமும், 2015 108 வடக்கு கோபுர வாசல் ராஜகோபுரங்களும் அமைக்கப்பட்டன. பழனி ஆண்டவர் சன்னதி, சூரியனுடன் தேவியர், உற்சவ திருமேனி என்பன உள்ளன. பிரமாண்ட தேரும் தேர் நிறுத்த மண்டபமும் கிழக்கு வாசலின் எதிரில் அமைந்துள்ளது. திருக்கோவிலின் நடுநாயகமாக நல்லூர் கந்தசாமி விளங்குகின்றார். இங்கே வேல் வழிபாடே பிரதானம் என்பதால் கந்தன் வேல் ஆயுதனாக வேல் வடிவில் காட்சியளிக்கின்றார். மாப்பாணர் பரம்பரையினால் இக்கோவில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிந்திக்க சில நிமிடங்கள். எடிசன் என்று எல்லோராலும் அறியப்பட்ட பிரபல விஞ்ஞானி எடிசன் தனது 65வது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கையில் அவரை பேட்டி கண்ட நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிருபர், இத்தனை கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டீர்கள், இந்த கண்டுபிடிப்புகளை செய்ய தூண்டிய ஆண்டவரின் கருணையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதும் எடிசன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இன்று மதியம் நான் உண்ட உணவில் அற்புதமான மீன்கறி ஒன்றை எனக்கு பரிமாறினார்கள். எனக்கு கிடைத்த மதிய உணவு கடவுளின் கருணை என்றால் அந்த மீனுக்கு கடவுள் காட்டிய கருணை என்ன? நான் உண்ட மீனையும் அந்த கடவுள்தானே படைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு சிரித்தார். தொடர்ந்து அவரே சொன்னார், கடவுள் என்று தனியே ஒன்றும் இல்லை, எல்லாம் இயற்கைதான். இயற்கைக்கு கருணையோ கொடூரத்தன்மையோ எதுவும் கிடையாது. இயற்கைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது, அது தன் போக்கில் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கின்றது என்றார் எடிசன். இதுதான் பிரபல விஞ்ஞானியினுடைய முடிவார்த்த கருத்தாக இருந்தது. நிகழ்ச்சியிலே நல்லை கந்தன் புகழ் பாடுகின்ற சிறப்பு கவிதை ஒன்று, மெல்பேர்னில் இருந்து நர்மதா எழுதிய சிறப்பு கவிதை இதோ நேர்களுக்காக. நறுமணம் வீசிடும் மலர் சுமந்து, நறுமுகை வீசிடும் முகம் மலர்ந்து, நல்லையில் வலம் பெறும் வேலவனே நன்றோ நன்றோ என மறந்தாய். நலம் தீங்கிலும் உன்னை நினைத்து, நன்னறி வேண்டியே உனை பணிந்து, நல்லையின் நாதனே தினம் தொழுவேன் நன்றோ நன்றோ என மறந்தாய். நல்லதும் தீயதும் நீ அறிவாய், நடந்திடும் பாதையும் நீ அறிவாய், நல்லைவாழ் வேலவனே தேடுகின்றேன் நன்றோ நன்றோ என மறந்தாய். எத்தனை கவிபாடி எப்படி நான் அழைத்தாலும், இத்தனை தூரமென்ன இளையோனே, தத்துவம் தனையுரைத்த தனையோனே, கத்தியே நான் அழைத்து கதி நீ என்றழுதாலும், சத்தமின்றி இருப்பதென்ன சரவணனே, வித்தைகள் தனையாற்றி விரைவோனே, புத்திதான் பேதலித்து புரண்டெழுது விழுந்தாலும், மத்தியில் மறைவதென்ன மால் மருகோனே, பித்தன் மகன் பன்னிரு கரத்தோனே, சந்நிதி பாதனே சாரணம் என்றழுதாலும், உத்திகள் கூறாயோ உமைமகனே, சித்தையும் சிறப்புமருள் சிவபாலனே, மஞ்சம் தனிலேறும் மால் மருகா உனழகை, கொஞ்சம் தமிழாலே நான் பாட வேண்டுமையா. கெஞ்சி உனை அழைத்தேன் கேசவன் மருகா, நீ அஞ்சல் என்றே எனக்கு ஆறுதல் தருவாயோ, துஞ்சிட முடியாமல் துயருனை அழைக்கும் எஞ்சிய பொழுதெல்லாம் எதிரில் வாருமையா, மிஞ்சிய தடைகளெல்லாம் மிகையாய் தாக்காமல் வஞ்சனை வாய்க்காமல் வரமே தருவாயையா. இந்த சிறப்பு கவிதையை எழுதி வெளியிட்டவர் மெல்பேர்னில் இருக்கும் கவி நர்மதா அவர்கள். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.